ஒரு நல்ல வாக்குத்தத்தமான ஒரு செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8:13 நாம் வாசிக்கலாம். சகரியா 8:13
சம்பவிப்பதென்னவென்றால்
யூதா வம்சத்தாரே
இஸ்ரவேல் வம்சத்தாரே
நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே
ஆசீர்வாதமாயிருக்கும்படி
நான் உங்களை இரட்சிப்பேன்.
பயப்படாதேயுங்கள்.
உங்கள் கைகள் திடப்பட கடவது. இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் எப்படிப்பட்டதென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்டது. அந்த நாட்களில் அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு அநேக தேவ மனுஷர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். நெகேமியா, இஸ்ரா போன்றதான தலைவர்கள் இருந்தாங்க. சகரியா, யோவேல் போன்ற தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களில் இருந்தாங்க. இந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அந்த தலைவர்கள் ஜனங்களை நடத்தினாங்க. கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர்களை நடத்தினார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளாகி இருக்கிற நமக்கு இந்த சம்பவங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நடந்ததெல்லாமே நமக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அதன் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு அது ஏதுவாயிருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தேவ பிள்ளையும் நாம் எந்த விதத்திலேயும் சிறையிருப்பில் இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். எந்த ஒரு காரியத்திலும் நாம் சிறையிருப்போடு இருப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை. எல்லாவற்றிலேயும் நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே ஆண்டவர் இந்த சகரியாவின் புஸ்தகம், எப்பவுமே ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் எதை வாசிக்கும் பொழுதும் அதனுடைய பின்னணி ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சிட்டு வாசித்தாதான் அதனுடைய காரியத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அது ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, பிளாங்க் ஆயிடும். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். இந்த இடத்துல சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு, அவங்க 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்தாங்க. அந்த 70 வருஷத்தில் 4 ராஜாக்கள் தோன்றினார்கள். அரசாங்கங்கள் மாறிச்சு. பாபிலோனிய அரசாங்கம் இருந்துச்சு, அதன் பிறகு மேதிய பெர்ஷிய அரசாங்கம் வந்தது, ராஜ்யபாரம் மாறிச்சு, ராஜாக்கள் மாறினாங்க. ஆனா ஆண்டவர் மாத்திரம் மாறல. ஆமென். அவர் மாத்திரம் மாறவில்லை, அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், இப்ப கவனியுங்க. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு அந்த சிறையிருப்பை முடித்து ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் பலவிதங்களிலே அவர் செயல்பட்டார். இன்னொரு விதத்திலே இந்த ஜனங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ரெண்டு விஷயம் இருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு பக்கத்தில் ஆண்டவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், அது உண்மை. ஆனால் அடுத்த பக்கத்திலே அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாமும் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன் சைடில் இருக்கக்கூடாது, நாமும் அதற்குரிய கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இதுதான் பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இந்த கான்செப்ட் தான். இந்த விதத்துல தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களாக 12 பேரை தெரிந்து கொண்ட பொழுதும் இதே கான்செப்ட் தான் சொல்றார். வாசித்து பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:10 பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 10:12.
ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது.
அபாத்திரமாயிருந்தால்
நீங்கள் கூறின சமாதானம்
உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. இதுதான் சொல்றாரு. பாருங்க, ஒரு வீட்டுக்கு போனா நீங்க வாழ்த்துங்க. இது வாழ்த்துறது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கே அனுப்பப்படுகிறது. ஆனால் அந்த வீடு பாத்திரமா இருக்கிறது என்பது அவர்களுடைய காரியம், இது மனுஷனுடைய காரியம். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் தங்கும். அபாத்திரமா இருந்தால் அதை சொன்னவர்களுக்கே அது திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இதுல நாம் இன்றைக்கு இந்த ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் என்ன செய்தார்? நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நாம் அதை பெறுவதற்கு என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை முறையில என்ன மாற்றங்கள் வர வேண்டும்? அதைத்தான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். இப்ப இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அங்கங்கே சில வசனங்களை நாம் எடுத்து கவனித்தால் உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்று தோணி இப்ப முதல் வசனத்தை வாசிக்கலாம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
தரியு அரசாண்ட இரண்டாம் வருஷம்
எட்டாம் மாதத்திலே
இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை.
போதும், தரியு அரசாண்டதான அந்த காலத்தில், இல்ல கர்த்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேட் வைஸா கரெக்டா கொடுப்பார். அரசாண்ட இரண்டாம் வருஷம் எட்டாம் மாதத்திலே இத்தோவின் மகனாகிய பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. இப்பொழுது இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக வேண்டும். இப்பொழுது தரியுவின் காலம், அதன் பிறகு கோரேஸ் என்ற அரசனுடைய காலத்தில் தான் அவங்க வெளியே வந்தாங்க. ஆனால் இப்பொழுது அதற்கு முன்பதாகவே அந்த ஜனங்களை ஆண்டவர் பிரிப்பேர் பண்றார். பல தீர்க்கதரிசிகள், ஆகாய் தீர்க்கதரிசி, செப்பனியா, இந்த சிறிய தீர்க்கதரிசிகள் 12 பேர் இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருவரை வைத்தும் அந்த ஜனங்களை கர்த்தர் பிரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்தார். அந்த 70 வருஷம் முடிவடைகிற அந்த சூழ்நிலையிலேயே ரெடி பண்ண ஆரம்பித்து அவர்களை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா ரெடி பண்ணிட்டு வந்தார். இந்த தீர்க்கதரிசியின் மூலமா ஜனங்களை ரெடி பண்றார். ஒரு பக்கம் தானியேலுடைய ஜெபம் விசேஷமாய் அதற்காக ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி பல விதங்களிலே கர்த்தர் பிரிப்பேர் பண்ணி அவங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலையில் இந்த சகரியா என்கிற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பேசுகிறார். அவனுக்கு இந்த தரியு ராஜா அரசாண்ட அந்த காலத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அதை நாம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க.
ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்பொழுது நான்
உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
இப்படிதான் ஸ்டார்ட் பண்றார். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நானும் உங்களிடத்திற்கு திரும்புவேன். வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும். அவரிடத்தில் நம்ம திரும்ப, நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் நம்முடைய போக்கஸ் எதிரிலேயோ இருந்திருக்கும். ஆனால் நம்முடைய போக்கஸ் ஆண்டவர் பக்கம் திருப்பப்பட வேண்டும். எதிரிலையும் நம்ம போக்கஸ் பண்றோம். நம்முடைய சொந்த வேலை, சொந்த குடும்பம், சொந்த தொழில், சொந்த விஷயம், இது தப்பு கிடையாது. இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்ல, நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களா இருந்தாலும் நம்முடைய போக்கஸ் எங்க இருக்கணும்னா ஆண்டவர் பேரில் தான் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய போக்கஸ் ஆண்டவர் மேல இருக்கணும். நமக்கென்று சில கடமைகள் உலகத்தில் இருக்குது, நமக்கென்று சில பொறுப்புகள் இருக்குது. ஆனால் அதை நம்ம தட்டி கழிக்க ஆண்டவர் சொல்லல. ஆனால் நம்முடைய போக்கஸ் எதில் இருக்குது? நம்முடைய போக்கஸ் ஆண்டவரா இருக்கணும். நம்முடைய குடும்பமே நம்முடைய போக்கஸா இருக்கக்கூடாது, நம்முடைய தொழிலே நமக்கு போக்கஸா இருக்கக்கூடாது, நம்முடைய வியாபாரமே நமக்கு போக்கஸா இருக்கக்கூடாது, நம்முடைய வேலையே நமக்கு போக்கஸா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஆண்டவரே நமக்கு ஃபோக்கஸ்.
இன்னைக்கு எனக்கு ஒரு வீடியோ, இன்னைக்கு மத்தியானம் எனக்கு செல்போன்ல அது ஏதோ போன வாரம் வந்துச்சு, இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல அதை டவுன்லோட் பண்ணி நான் பார்த்தேன். அது என்ன சொல்றது, அது ஸ்பிரிச்சுவல் வீடியோன்னு சொல்ல முடியாது, ஒரு உலக பிரகாரமான ஒரு கான்செப்ட் அது. ஆனா அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வந்துருச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. அது என்ன காரியம் கேட்டீங்கன்னா, ஒரு வீடு, அந்த வீட்டிலே ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, ஒரு 5 வயசு பெண் பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை அப்பா வேலைக்கு போயிட்டு வரப்போறாருன்னு ஒரே சந்தோஷமா இருக்குது. அப்பா வரப்போறாரு, நம்ம அப்பாவோட விளையாடலாம், அப்பாவோட விளையாடலாம் அப்படி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. விளையா அப்படியே எதிர்பார்த்துட்டு அப்பா வரப்போறாரு, அப்பா வரப்போறாருன்னு உட்காந்துட்டு இருக்குது அப்பாவோட சேர்ந்து விளையாடுறதுக்கு. அதே போல அப்பா வரார், அவர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர், வரார். வரும்போதே செல்போன்ல பேசிக்கிட்டே வரார். உள்ள வந்தனே அப்பான்னு ஓடி போய் இந்த பிள்ளை கட்டி பிடிக்குது, இருக்கு டிஸ்டர்ப் பண்ணாரு, அப்படி தள்ளி விட்டுட்டு திருப்பி அவர் செல்போன்ல ரொம்ப சீரியஸா பேசுறாரு. இந்த பிள்ளை ஓடி ஓடி அவங்க அப்பாவை பிடிச்சி எப்படி 10 நிமிஷமா விளையாடணும்னு ஆசைப்படுது. ஆனா அவர் அந்த பிள்ளையை தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு செல்போன் ரொம்ப சீரியஸா பேசுறாரு, தீவிரமா பேசிட்டே இருக்கிறார். அப்பா நான் கூட விளையாடணும்ப்பா, ஒரு 10 நிமிஷம் கூட விளையாடணும்ப்பா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்குது. அப்போ அவர் சொல்றாரு, அம்மா நான் ரொம்ப பிஸி, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து செல்போன்ல அவர் கிளைண்ட் கிட்ட இதை பேசுறாரு. அப்போ இது நடக்க நடக்க அந்த பிள்ளை ரொம்ப அப்படியே ஏமாந்து போகுது. அப்பா பிளீஸ் பா, ஒரு 10 நிமிஷம் கொடுக்கப்பா அப்படிங்குது அந்த பிள்ளை. ஆனா அவரால் அந்த 10 மினிட்ஸ் ஒதுக்க முடியல, ரொம்ப சீரியஸா பேசுறாரு. கடைசி ரொம்ப அந்த பிள்ளை தொந்தரவு பண்ண உடனே அந்த பிள்ளையை தள்ளிட்டு சொல்றாரு, துபாரமா நான் ஒரு அமெரிக்கன் கிளைண்ட் கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சார்ஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒவ்வொரு நிமிஷமும் அதுல எனக்கு வேல்யூ இருக்குங்க. என்னப்பா வேல்யூ அப்படின்னு அந்த பொண்ணு கேக்கு. எனக்கு 1 மினிட்டுக்கு அதுல எனக்கு 100 ரூபீஸ் எனக்கு ப்ராஃபிட் இருக்குது, தெரியுமா எனக்கு 1 மினிட்டுக்கு எனக்கு 100 ரூபீஸ் அதுல இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு தொடர்ந்து அதை கண்டினியூ பண்றாரு. இந்த பிள்ளை நோட் பண்ணது, 1 மினிட்டுக்கு 100 ரூபீஸ், அப்ப 10 மினிட்ஸுக்கு எவ்வளோ? அந்த பிள்ளைக்கு தேவை 10 மினிட்ஸ், தன் அப்பாவோடு செலவிடுவதற்கு அந்த பிள்ளைக்கு தேவை 10 மினிட்ஸ். இவர் பேச்சுவாக்கில் சொல்றாரு, 1 நிமிஷத்துக்கு எனக்கு 100 ரூபாய் அதுல வருது, நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை தள்ளி விட்டுட்டு பேசுறாரு. உடனே அந்த பொண்ணு திங்க் பண்ணது வேற மாதிரி, எங்க அப்பாட்ட பேசணும்னா 1 நிமிஷத்துக்கு 100 ரூபீஸ் தேவையாகுது, அப்ப நான் எங்க அப்பாட்ட 10 நிமிஷம் பேசுறதா எனக்கு எவ்வளவு தேவை இருக்குது? கணக்கு போடுது, அந்த பிள்ளைக்கு கணக்கு போட்டு தெரியல. பணத்துக்கு எங்க போடுது? 10 மினிட்ஸ் அப்பாட்ட பேசுறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். இப்ப அந்த பிள்ளைக்கு பணத்துக்கு எங்க போறதுன்னு அதுக்கு தெரியல, யோசிக்குது. அப்ப ஏதோ ஒரு டிவியில் ஏதோ ஒன்று பார்த்த ஞாபகத்து வருது, ஏதோ சின்ன பிள்ளைங்க ரோட்ல உட்காந்து ஷூ பாலிஷ் போட்டு சம்பாதிக்கிற ஏதோ காட்சி அது பார்த்துருக்குது. ஓ ஷூ பாலிஷ் போட்டா பணம் கிடைக்கும் அப்படி, அதுதான் அதுக்கு பிள்ளைக்கு தெரியுது. நேரம் போய் ரோட்ல போய் உட்காந்துட்டு அவரு பேசிட்டு அவரு போயிட்டார், ஆபீஸ் போயிட்டார், பயங்கர பிஸி மேன் போயிட்டார். இந்த பிள்ளை ரோட்ல போய் உட்காந்துட்டு ஷூ பாலிஷ் சொல்லிட்டு வீட்டுல ரோட்ல போய் உட்காந்து தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குது. வச்சுட்டு கேக்குது, போற வாரம் கூட்டம் ஷூ பாலிஷ் நிக்குது அந்த பிள்ளை. நல்ல வசதியான பிள்ளை, ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியருடைய பிள்ளை ரோட்ல உட்காந்து ஷூ பாலிஷ் நிக்குது. ஒருத்தர் கூட அந்த பிள்ளைக்கு வந்து காலை காட்டல, ஷூ கொடுக்கல. அந்த பிள்ளை ஏமாற்ற ஒண்ணுமே சம்பாதிக்க முடியல, அப்பாட்ட பேசுறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு சம்பாதிக்க முடியல, ஏமாற்றத்தோடு வீட்டுக்கு வந்துருச்சு. வந்துட்டு அப்புறம் யோசிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது? அப்பாட்ட பேசுறதுக்கு பணம் கொடுக்கணுமே, சம்பாதிக்கிறது எப்படி? ஏன்னா அப்பாவுக்கு 1 மினிட் 100 ரூபீஸ். அப்போ அடுத்தது என்ன சொல்லுது, யோசிக்கிறது. யோசிக்க உடனே சரி, சின்ன பசங்க ரோட்ல பிச்சை எடுக்கிறது அதுக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே ஒரு தட்டை தூக்கிட்டு, வீட்டிலிருந்து தட்டை தூக்கிட்டு போய் ரோடெல்லாம் பிச்சை எடுக்குது. அம்மா காசு கொடுங்க, ஐயா காசு கொடுங்கன்னு ஒவ்வொருத்தட்டையா போய் பிச்சை எடுக்குது. ஒவ்வொருத்தருட்டையா பிச்சை எடுத்துக்கிட்டே வருது. வந்துட்டு ஒவ்வொருத்தர் நின்று ஒருத்தர் பிச்சை எடுக்குது. கடைசியில் இவங்க அப்பாவை திரும்பி நின்றுக்கிற, அவரே தெரியாம அப்பானே தெரியாம தட்டி ஐயா காசு கொடுங்கங்குது. திரும்பி பாக்குறாரு, தாம் பொண்ணு கையில தட்டை வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு, என்னம்மா நீ என்னம்மா இப்படி பண்ற, ஏம்மா நீ பிச்சை எடுக்கிற அப்படிங்கிற. இல்லப்பா, இதுல எவ்வளவு இருக்குன்னு முதல்ல சொல்லுங்கப்பா அப்படிங்க. என்னம்மா நீ பிச்சை எடுத்துட்டு அந்த பணத்தை என்னையே என்ன சொல்றியா அப்படின்னு அவர் திருப்பி கேட்கிறார். இல்லப்பா எனக்கு முதல்ல அதை எண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்னு தொந்தரவு பண்ணது. ஏன்னா அதுக்கு என்ன தெரியல. உடனே அவர் அவருடைய காசெல்லாம் தள்ளிட்டு சொல்றாரு, 450 ரூபாய் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்பா இது 10 மினிட்ஸ் உங்களோட பேசுறதுக்கு இது போதுமாப்பா, இன்னும் சம்பாதிக்கணுமாப்பான்னு கடைசி அந்த பொண்ணு கேட்குது. 10 மினிட்ஸ் உங்களோட பேசுறதுக்கு இந்த பணம் போதுமாப்பா அப்படின்னு கேட்டதோட அந்த வீடியோ முடியும். அதை பார்க்கறவங்க எல்லாம் அப்படியே அழுகிறாங்க. நானும் என் கண்களும் கண்ணீர் வந்துருச்சு அதை பார்த்தோம். இன்னைக்கு ரியலாவே நிலம் அதுதான், ரியல் அந்த சம்பவம் ரியல். அதனாலதான் அதை பார்த்தவங்க அந்த இடத்துல அந்த ஒரு ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த ஷோவை. எல்லாரும் அழுகிறாங்க, அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க அந்த ஷோவை பார்த்துட்டு. இன்றைக்கு மனுஷனுடைய போக்கஸ் அப்படிதான் ஆகி போச்சு, வேலை வேலை தொழில் பிசினஸ் டோட்டலா அதுல போக்கஸ் ஆயிடுச்சு, இழுத்துட்டு போயிடுது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை போக்கஸ் பண்ணுவதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. இப்ப சொல்லணும்னு இதெல்லாம் சொல்லணும்னு வரல, இதுக்குதான் என்ன மதியானத்தை பார்க்க வச்சாரன்னு எனக்கு தெரியல. அப்படி பார்க்கும்போது போக்கஸ் அப்படி ஆயிடுது, மனுஷனுடைய வாழ்க்கை மிஷின் மாதிரி ஆயிடுது, மெக்கானிக்கல் ஆயிடுது. அவருடைய லைஃப்ல எதுக்கு போக்கஸ் பண்றதுன்னு தெரியாம ஆயிடுது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, எங்கிட்ட திரும்பி என் மேல போக்கஸ்டா, உனக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறான், ஆனா என்னிடத்தில் திரும்பு. நான் உன் சிறையிருப்பை மாத்த நினைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க நினைக்கிறேன், உன்னை நான் வர்த்திக்கப்பட நினைக்கிறேன், உன் வாழ்க்கையில நான் பெரிய காரியத்தை செய்ய நினைக்கிறேன். எங்கிட்ட நீ போக்கஸ் பண்ண, என்ன போக்கஸ்டா இருக்கின்ற, என்னிடத்தில் திரும்பு, அப்பொழுது நான் உங்களிடத்திலே திரும்புவேன்கிறார். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், முதல் காரியம் என்னிடத்தில் திரும்புங்கள். அதுக்கு பிறகு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. முதல் அதிகாரத்திலேயே 12 வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக,
சேனைகளின் கர்த்தாவே,
இந்த எழுபது வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல அப்பொழுது கர்த்தர்
என்னோடு பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும்
ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்பொழுது என்னோடு பேசின தூதன்
என்னை நோக்கி
சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் எருசலேமுக்காகவும்
சீயோனுக்காகவும்
மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
இப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் கர்த்தரிடத்தில் பேசுகிறார், எந்த மட்டும் இந்த ஜனங்களுக்கு இறங்காதிருப்பீர்னு கேட்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர். இந்த இடத்தில் கர்த்தருடைய தூதன் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார், எதுவரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய சிறையிருப்பை மாற்றாதிருப்பீர். இது தேவ தூதன் அல்ல, புரியுதுங்களா? தேவ தூதன் மனுஷருக்காக ஒருபோதும் பரிந்து பேச முடியாது. சில இதெல்லாம் புரியணும் நமக்கு, புரியல? இங்க தூதன் வரும்போது எந்த ஒரு தேவ தூதனும் மனுஷருக்காக பரிந்து பேச முடியாது, பரிந்து பேசி ஜெபிக்க முடியாது. தேவ தூதனுடைய காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கட்டளையை நிறைவேற்றுவது மட்டும்தான். காப்ரியல் ஆண்டவர் கூப்பிடுவார், இந்த செய்தியை போய் நீ மரியாளுக்கு சொல்லு, இந்த செய்தியை நீ போய் தானியலுக்கு சொல்லு, இந்த செய்தியை நீ போய் சகரியாவுக்கு சொல்லு. அவர் என்ன சொல்றாரோ அதை போய் சொல்லிட்டு வரணும். அவர் கொடுக்கிற வேலையைத்தான் செய்வதற்கு தூதர்கள் இருக்கிறாங்களே தவிர, தூதர்கள் ஒருபோதும் மனுஷருக்காக பரிந்து பேச முடியாது. அப்படியானால் இந்த தூதன் யார் என்பதை நீங்க 8வது வசனத்துல படிங்க, அப்ப தெரியும்.
இதோ இன்று ராத்திரி,
இதோ இன்று ராத்திரி
சிவப்பு குதிரையின் மேல்,
சிவப்பு குதிரையின் மேல்
ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன்,
ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன்.
அவர் பள்ளத்தாக்கில் இறங்குகிற,
அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற
மிருது செடிகளுக்குள்ளே நின்றார்,
மிருது செடிகளுக்குள்ளே நின்றார்.
அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன,
வெண்மையுமான குதிரைகள் இருந்தன.
அப்பொழுது நான், என் ஆண்டவரே,
என் ஆண்டவரே,
இவர்கள் யார் என்று கேட்டேன்.
இவர்கள் யார் என்று கேட்டேன்.
என்னோட பேசுகிற தூதரானவர்,
என்னோட பேசுகிற தூதரானவர்
இவர்கள் யார் என்று,
இவர்கள் யார் என்று
நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார்.
என்று இவர்கள் யார் என்று உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். என்னோட பேசுகிற தூதரானவர் இவர்கள் யார் என்று நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்றார். தூதரானவர், நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். தூதரானவர் அப்படின்னு வரும்பொழுதே அது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் இல்லை. ஆகினாலே தூதரானவர் என்கிற கான்செப்ட் எல்லாமே, அந்த வார்த்தைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நமக்கு சுட்டிக்காட்டும். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஜனங்களுடைய சிறையிருப்பிலிருந்து நீங்கவும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் மன்றாடி ஜெபிக்கிறார். கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் சிறையிருப்பில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு எந்த மட்டும் நீர் இறங்காதிருப்பீர். இப்ப பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சிறையிருப்பும் இல்லாமல் வாழ்வதற்கு எப்படியெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறார் பாருங்க. ஒன்று நமக்கு சொல்றாரு, முதல்ல நம்மளை ரெடி பண்றாரு. ஏன்னா நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா நம்ம ரெடியா இருக்கணும். நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னிடத்தில் திரும்பு, ஃபர்ஸ்ட் நம்ம வேலை செய்யணும். அடுத்த பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் இடத்திலே நமக்காக பரிந்து பேசுறார். எதுவரைக்கும் என்னுடைய பிள்ளைகள் இந்த சிறையிருப்பில் இருப்பாங்க, எதுவரைக்கும் இந்த பிரச்சனையில் இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சிறையிருப்புகள். அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு 70 வருஷம் பாபிலோனிய சிறையிருப்பு இருந்துச்சு. நமக்கு எத்தனையோ சிறையிருப்புகள், சமாதானம் இல்லாத சிறையிருப்புகள், வியாதியின் சிறையிருப்புகள், பிரச்சனையின் சிறையிருப்புகள், நஷ்டத்தின் சிறையிருப்புகள், இப்படி ஏதோ ஒரு சிறையிருப்பு சூழ்ந்து வருகிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அதிலிருந்து விடுதலையாக்குவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் எப்பொழுதும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் நம்மளை ரெடி பண்றாரு, அடுத்த பக்கத்திலே நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார். எந்த மட்டும் என் பிள்ளைகள் இந்த சிறையிருப்பில் இருப்பாங்க, அவங்களை நீ விடுதலையாக்கணும், அவர்களை நீ ஆசீர்வதிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசுதல் நமக்காக 24 மணி நேரம் இருந்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7:25 படி. எபிரேயர் 7:25.
மேலும் தமது மூலமாய்,
தமது மூலமாய்
தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக,
தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக
வேண்டுதல் செய்யும்படிக்கு,
வேண்டுதல் செய்யும்படிக்கு
அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக,
அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபடியால்
அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க,
அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க
வல்லவராயும் இருக்கிறார்,
வல்லவராயும் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? தமது மூலமாய், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்கள், அதை யாரு? நம்ம. நமக்காக வேண்டுதல் செய்யும்படி இயேசு கிறிஸ்து எப்போதும் உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காரியம் என்ன? தமது மூலமாய் ரட்சிக்கப்பட்டு பிதாவினிடத்தில் சேருகிறவர்களுக்காக இரவும் பகலும் ஓய்வில்லாமல் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறது தான் இயேசு கிறிஸ்துவின் வேலை. புரியுதா? நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் இரவும் பகலும். அதற்காகவே அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு கூட இருந்து நமக்காக வேண்டுதல் செஞ்சுட்டே இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சர்வைவ் ஆகிறோம்னா எல்லாமே நம்முடைய நீதி, நம்முடைய காரியம் சொல்ல முடியாது. நமக்காக இரவும் பகலும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 24 hours ஒரு பிரேயர் ஓடிட்டு இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் பிரேயர். அந்த ஜெபம் தான் நம்மை காப்பாற்றுகிறது, அந்த ஜெபம் தான் நம்மை தப்புவிக்கிறது, அந்த ஜெபம் தான் நம்மை இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறது, அந்த ஜெபம் தான் நம்மை ஆசீர்வாதத்துக்குள் நம்மை கொண்டு வருகிறது, அந்த ஜெபம் தான் நாம் நிர்மூலமாகாதபடி நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. அப்ப இந்த இடத்தில்
இந்த கர்த்தருடைய தூதன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இவருடைய சிறையிருப்பு மாறுவதற்காக இந்த தூதரானவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். எந்த மட்டும் இவருடைய சிறையிருப்பிலே இருக்க வைப்பீர், அவர்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன உடனே பதில் வருது. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது எப்பவுமே ஸ்பாட்ல டக்குன்னு பதில் வரும், உடனே இமீடியட்டா. அதான் முதல் அதிகாரத்தில் பாருங்க, 12வது வசனத்தில் அவர் ஜெபிச்சாரு, 13-14 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எருசலேம், சியோன் என்பது தேவ ஜனங்களை குறிக்கும். இதை நம்ம எப்பவுமே இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் ஒவ்வொரு மாசம் பார்த்துட்டு இருக்கிறோம். சியோனே, உன்னை கிரேக்கு தேச புத்திரருக்கு முன்பாக பராக்கிராம சாலியின் பட்டயத்துக்கு கோப்பாக்குவேன். அதை 9:13 பார்த்து சகை 9:13 மாசம் மாசம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இதுல பாருங்க, இந்த இடத்துல அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் சொன்னார். கர்த்தர் இந்த தூதனுக்கு சொன்னாரு. இப்ப இந்த தூதன் பாருங்க, 14வது வசனத்தில் அந்த தூதர் யாருன்னு பாருங்க. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால். இப்ப தூதர் என்ன சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் தான் அந்த சேனைகளின் கர்த்தருங்கிறாரு. புரிதப்போ, அந்த தூதன் வேற யாரு இல்லை, இயேசு கிறிஸ்து என்பதை தெளிவாகிறது. முதல்ல வசனத்தில் அவர் தூதன் வருது, ஆனா இப்ப அவர் டைரக்டா பேசும் பொழுது, டைரக்ட் வாய்ஸ்ல பேசும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் சொல்லிட்டு, நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், என் ஜனங்களுக்காக நான் மகா வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறேங்கிறார். நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே சொல்ற, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை குறித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா வைராக்கியம் காண்பிக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறதில், விடுவிக்கிறதில், நம்மை உயர்த்துவதில், நம்மை மகிமைப்படுத்துவதில் மகா வைராக்கியம் காண்பிக்கிறார். ஏன்னா அவர் நமக்கான ஜீவனையை கொடுத்த ரட்சகர், அதனால் அவர் நமக்காக மகா வைராக்கியம் காண்பிக்கிறார். இந்த பின்னணியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்காக மகா வைராக்கியம் காண்பிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பிளஸ்ஸிங் என்னன்றத சொல்லிட்டு, அதை எப்படி சுதந்தரிப்பது என்பதை நம்ம வேகமா நம்ம பார்க்க போறோம். அப்படியே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேயே 8வது அதிகாரத்துக்கு நேரம் அப்படியே வருவோம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்படியே கண்டினியூ பண்றாரு பாருங்க. மகா வைராக்கியம், மகா உக்கிரமான வைராக்கியம் நான் இந்த ஜனங்களின் மேல வச்சிருக்கிறேன். அப்புறம்
நான் சியோனிடத்தில் திரும்பி
எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன்.
எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளின் கர்த்தருடைய பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
முதலாவது பிளஸ்ஸிங் ஆண்டவர் சொல்ற, நான் அவர் நடுவில் வாசமா இருப்பேன். ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பதற்கு ஒன்று தெரியணும், ஆண்டவர் நமக்கு நடுவில் எப்பொழுதும் வாசமா இருக்கணும். அதற்குரிய ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். நாம் அவர் மேல ஃபோக்கஸ்டா மாறிட்டோம்னா ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுவார். நல்லா கவனிக்கணும், நம்ம ஃபோக்கஸ் அவர் மேல இருந்துச்சுன்னா அவர் நம்ம மேல நம்ம கூட வாசம் பண்ணுவார். அதனாலதான் முதலே சொல்லிட்டார், நம்ம வேற இடத்துல போக்கஸ் இருந்தா அவர் நம்ம நம்மோட வாசம் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டு ஆட்கள் உங்க மேல போக்கஸ்டா இருந்து உங்ககிட்டயே பேசுறாங்க, உங்களே விசாரிக்கிறாங்க, வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்கன்றாங்க, அப்படி பேச உங்க மேலே போக்கஸ்டா இருந்தா அந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு இருக்கணும்னு தோணும், இருந்து கொஞ்சம் நிதானமா வருவீங்க. நீங்க அந்த வீட்டுக்குள்ள போகணும்னே அவங்க உட்காருங்க அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போன்ல பேசிட்டே இருக்கிறாங்க, உட்காருங்க அப்படின்ட்டு அவங்க போட்டு சமையல் கவனிக்கிறாங்க, உட்காருங்க அப்படின்ட்டு வேற யார்ட்டு பக்கத்து வீட்டுக்கு அண்ட போய் பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வீட்டில் உங்களால் வாசம் பண்ண முடியுமா? பண்ண மாட்டீங்க. ஓ சரி, நம்ம வந்தது உங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. முதல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு பார்ப்பீங்க. ஏன்னா அவங்க உங்க மேல ஃபோக்கஸா இல்லை. ஒரு வீட்டுக்குள் நம்ம போகும்பொழுதே அந்த வீட்டு ஆட்கள் நம்ம மேல போக்கஸ் ஆனதான் அந்த இடத்துல நம்மளால வாசம் பண்ண முடியும். அந்த வீட்டு ஆட்கள் வேற ஒரு காரியத்தில் எங்கேஜா இருந்து அங்க உட்காருங்க அப்படின்ட்டு நம்மள வேற இடத்துல அவங்க வேற போக்கஸ் ஆனாங்கன்னா அங்க நம்ம வாசம் பண்ண முடியாது. இதேதான் ஆண்டவருடைய காரியத்திலும். ஆண்டவர் நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. நம்ம போக்கஸ்டா இருந்தா அதற்கு ஆசீர்வாதம் இந்த இடத்துல சொல்றாரு. அதை முதல்ல போக்கஸா இருங்கன்னு சொல்லிட்டாரு. இருந்துட்டு இப்ப சொல்றாரு, நான் அவர் நடுவிலே வாசம் பண்ணுவேன். என் மேல போக்கஸ் ஆருங்க, நான் உங்க கூடவே தங்க நினைக்கிறேங்கிறார். உங்க கூடவே நான் இருக்க விரும்புகிறேன். அடுத்தது 4 படிங்க லைன். அந்த பிளஸிங் மட்டும் படிச்சுட்டு போற.
திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள்.
இது என்ன கிழவன் கிழவியெல்லாம் சொல்றாரு? வேற ஒண்ணு இல்ல. இதுவரைக்கும் எல்லாம் அற்பாயுசுல போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அற்பாயுசுல தான் போக மாட்டேன், கிழவன் கிழவியெல்லாம் இருப்பாங்க. கை தடி ஊண்டிட்டு நடக்கிற உலக வயசான தாத்தா பாட்டி எல்லாம் எருசலேம்ல இருப்பாங்க. உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் ஆசீர்வதிப்பேங்கிறாரு. இல்ல, கிழவனும் கிழவி இருப்பான அர்த்தம் அதுதான். இதுக்கு நடுவில் பார்க்கும் பொழுது சிறையிருப்பில போன அந்த காலகட்டத்தில் எல்லாரும் பாதி வயசுல செத்தாங்க. ஆனால் உங்களுக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? கிழவனும் கிழவியும் எருசலேம் வீதிகளில நடப்பாங்க, கைத்தடி ஊண்டிட்டு நடப்பாங்க அப்படின்னு ஆயுசு நாட்களை நான் ஆசீர்வாதமாக்கி தருவேன் அப்படிங்கிறார். அடுத்து 4 படிப்போம்.
நகரத்தின் தெற்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றார். தெருவில் விளையாடுற பசங்க பிள்ளைங்கன்னு யாரும் தெருவில் விளையாடுறது இல்ல, எல்லாம் செல்போன்ல தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ விளையாடுறாங்க. அப்போ விளையாடுகிற சிறு பிள்ளைகள் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை பெருக பண்ணுவேன். ஆயுஸ் கிழவனும் கிழவியும் என்பது எதை குறிக்கும்? ஆயுசு நாட்களை ஆசீர்வதிப்பேன். தெருவில் எங்க பார்த்தாலும் பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னா அது பெருக்கத்தை காண்பிக்கிறது. உங்களை நான் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன், உங்களை நான் இன்னும் வர்த்திக்க பண்ணுவேன். அதுதான் அதனுடைய காரியம். 6 வாசிக்கலாம்.
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது இந்த ஜனத்தின் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாயிருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமாயிருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள்.
ஜனங்களுமாயிருப்பார்கள்.
நான்
அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 8 அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். நான் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன், ஸ்டாண்டர்ட் ஒரு இடத்துல குடியிருக்க பண்ணுவேன். அர்த்தம், உங்களை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன். உங்க வாழ்க்கையில் இருக்கிற அலைச்சல்கள் பிரச்சனைகளை மாத்தி உங்களை நான் ஸ்திரமாய் தங்கியிருக்க பண்ணுவேன். உங்க வாழ்க்கையை நான் ஸ்திரப்படுத்துவேன். இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? நம்முடைய ஃபோக்கஸ் கர்த்தர் மேல திரும்பும் போது, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கும் போது இதெல்லாம் நமக்கு வருது. புரிதல் ஆண்டவர் செய்கிற கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை ஒவ்வொரு விதத்திலையும் ஆயுசு நாட்களை அதிகரிக்க பண்ணுகிறார். சிறு பிள்ளைகள் அதாவது வர்த்திக்க பண்ணுகிறார். நம்மளை கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். 12 வாசிங்க.
விதைப்பும்
சமாதானம் உள்ளதா இருக்கும்.
திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும்.
வானம் தன் பணியை தரும்.
இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன்.
இப்ப பார்க்கும் பொழுது கர்த்தர் அடுத்தது உங்களுடைய விளைச்சல்கள், எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கும், வானம் பலனை கொடுக்கும், பூமி பலனை கொடுக்கும், எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு விளைச்சல் எல்லா இடத்திலையும் விளங்குங்கிறார். இதெல்லாம் பிளஸ்ஸிங். இதெல்லாம் இப்ப இந்த 8 அதிகாரத்தில் வாசி வசனம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆண்டவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண போறார், ஆண்டவர் என்னை கனப்படுத்த போறார், ஆண்டவர் எனக்கு ஆயுசு நாட்கள், ஆண்டவர் எனக்கு வர்த்திக்க பண்ண போறார், ஆண்டவர் எனக்கு விளைச்சல்களை பெருக பண்ண போறார், எல்லாம் நல்லா இருக்குது. சரியா, இதெல்லாம் பிளஸ்ஸிங். இப்போதான் நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள என்ட்ரா போறோம். கண்டிஷன்ஸ், கண்டிஷன்ஸ், ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான், நிறைய கிடையாது, ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான், அதை பார்க்க போறோம். அப்படியே முந்தின அதிகாரம் 7 அதிகாரத்தில் பாருங்க, 4, 5, 6 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி,
அவர்
நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும்,
நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும்
ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
ஆசாரியரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
நீங்கள் இந்த 70 வருஷமாக,
நீங்கள் இந்த 70 வருஷமாக
5ஆம் மாதத்திலும்
7ஆம் மாதத்திலும்
உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா,
உபவாசம் பண்ணினீர்கள்
நீங்கள் புசிக்கிற போதும்
குடிக்கிற போதும்
உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள்
உங்களுக்கென்றல்லவா குடிக்கிறீர்கள். இந்த 70 வருஷம் இவங்க வந்து ரொட்டீனா ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால எருசலேம்ல இருந்தாங்க, இப்ப பாபிலோன்ல இருக்கிறாங்க, இடம் தான் மாறி இருக்குது, ஆனா ரொட்டீன் லைஃப் ஒன்று போயிட்டு இருக்குது. இந்த 70 வருஷத்திலையும் இவங்க 5ஆம் மாதத்தில் ஒரு ஃபாஸ்டிங் வைக்கிறாங்க, 7ஆம் மாதத்தில் ஒரு ஃபாஸ்டிங் வைக்கிறாங்க. 70 வருஷமும் தவறாம இந்த ஃபாஸ்டிங் நடக்குது, ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துறாங்க இந்த ஜனங்க. இவர்கள் தேசத்தை விட்டு அந்நிய தேசத்தில் சிறையிருப்பாய் வந்தாலும் தங்கள் வழக்கத்தை மாத்திக்கல, ஃபாஸ்டிங் பிரேயர்ஸ் நடக்குது 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலையும். இவங்க நினைக்கிறாங்க, நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நான் ஃபாஸ்டிங் பிரேயர் பண்றேன், 5ஆம் மாதத்தில் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர், 7ஆம் மாதத்தில் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் பண்றீங்க, பண்றோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனா ஆண்டவர் கேட்கிறார், வழக்கமா ஒவ்வொரு வருஷமும் 70 வருஷமா, இப்ப 70 வருஷம் முடிய போகுது, அதனாலதான் 70 வருஷம் கர்த்தர் சொல்றாரு. இந்த 70 வருஷம் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் 70 வருஷம் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, 5ஆம் மாதத்தில் ஒரு ஃபாஸ்டிங், 7ஆம் மாதத்தில் ஒரு ஃபாஸ்டிங், அப்ப மொத்தம் எத்தனை ஃபாஸ்டிங், 140 ஃபாஸ்டிங் இல்ல, 70 வருஷத்துல வருஷத்துக்கு 2 வச்சுங்க, 140 ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க. திருப்தியா இருந்தோம், நம்ம வருஷத்துக்கு 2 தடவை 5ஆம் மாதம் 7ஆம் மாதம். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இருக்கிறீங்கப்பா நல்லதுதான், யாருக்காக இருக்கிறீங்க, எனக்காகவா இருக்கிறீங்க, உங்களுக்காகத்தானே இருக்கிறீங்க, சாப்பிடுறீங்க எனக்காகவா சாப்பிடு, எதுக்காக சாப்பிடுறீங்க, உங்களுக்காக தானே சாப்பிடுறீங்க, ஃபாஸ்டிங் இருந்தாலும் உங்களுக்காக, சாப்பிட்டாலும் உங்களுக்காக, எல்லாம் உங்களுக்கு தான். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிற கேள்வியுடைய ஆழத்தை நம்ம கவனிக்கணும். இவங்க வழக்கத்தின்படி 70 வருஷம் தன்னுடைய ரொட்டீன் லைஃப மாத்தல, தன்னுடைய பழக்க வழக்கத்தை மாத்தல. இந்த 70 வருஷத்திலும் 5ஆம் மாதத்தில் உபவாசம் பண்ணியிருக்கிறாங்க, 7ஆம் வருஷத்திலும் உபவாசம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த உபவாசம் நடக்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆனால் அந்த உபவாசத்தில் ஆண்டவர் பிரியப்படவில்லை. அதை கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆகணும் நீங்க நினைக்கிறீங்க, அந்த காலம் வந்துருச்சு, அதற்காக நான் என்னிடத்துல திரும்புங்கள் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்த கட்டத்திலே பார்க்கும் பொழுது, நீங்களும் என்னிடத்துல திரும்புகிறதற்கு மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவும் இதற்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் கரெக்டா செட் ஆயிட்டு வருது. இப்ப ஆண்டவர் இவர்களை சரிப்படுத்துறார். ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, யாருக்காக நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, எனக்காகவா உங்களுக்காகவா? இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபாஸ்டிங்கா இருக்கட்டும், ஒரு பிரேயரா இருக்கட்டும், ரெண்டு விதம் இருக்கிறது. கர்த்தருக்காக செய்யற ஃபாஸ்டிங், நமக்காக செய்யற ஃபாஸ்டிங், கர்த்தருக்காக செய்யற ஜபம், நமக்காக செய்யற ஜபம், வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு ஏகப்பட்ட ஃபாஸ்டிங் பிரேயர்ஸ் எங்க சக்கமா நடக்குது, புரியுதா? ஏகப்பட்ட ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது, ஆசீர்வாத உபவாச ஜபம் எல்லாம் நிறைய நடக்குது. ஆண்டவர் கேட்கிறார், எதுக்கு நீ ஃபாஸ்டிங் இருக்கிற, ஃபாஸ்டிங் பிரேயர் கூடி வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முட்டிட்டு இருக்கிற, எனக்காகவா உனக்காகவா? ஆண்டவர் கேட்கிறார். இல்ல எங்க பார்த்தாலும் ஆசீர்வாத உபவாச ஜபம் நிறைய நடக்கல, விதவிதமா நடக்குது இல்ல. நான் யாரு பர்சன் பர்டிகுலரா சொல்றேன், ஜெனரலா சொல்றேன். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, ரைட்டு, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாஸ்டிங் இருக்கிற யாருக்காக இருக்கிற? எனக்கா உனக்கா? இன்னைக்கு நடக்கிற பாஸ்டிங் பிறகு எல்லாமே அவங்க ஆசீர்வாதத்துக்கு தான் நடக்குது. நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் தேவை சந்திக்கப்படணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு பிள்ளை பிறக்கணும், எனக்கு அது நடக்கணும், எனக்கு இது நடக்கணும். ஆண்டவர் கேட்கிறார், எனக்காக நீ பாஸ்டிங் இல்லை, உனக்காக நீ பாஸ்டிங் இருக்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம், இந்த ஃபோக்கஸ் ஆண்டவரை நோக்கி போகணும். அப்படின்னா எனக்காக ஜெபிக்கிறதுனா உங்களுக்காக ஜெபிக்கிறதுனா என்ன? இப்ப நான் சொன்னேன், நம்முடைய சொந்த காரியத்திற்காக. இப்போ ஆண்டவருக்காக ஜெபிக்கிறதுனா என்னன்றத, அதுவும் எல்லாம் சகரிய புக்கிலே இருக்குது, 10 முதல் வசந்தப்படி.
பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்.
பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்.
அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி
வயல்வெளியில்
அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார்
இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பின்மாரி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பாஸ்டிங் இருக்கிறதே உங்களுக்காகவே இருக்கிறீங்க, ஆனா இப்ப ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பு கொடுக்கிறார், ஜெப குறிப்பு கொடுக்கிறார். எதுக்காக ஜெபிக்கணும்? ஃபர்ஸ்ட் எதுக்காக ஜெபிக்க வேண்டான்னு சொன்னாரு, இப்போ எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்றாரு. பின்மாரி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவரவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம், பின்மாரி கால மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தருக்காக ஜெபிக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலான ஜெபங்கள் எல்லாம் நமக்காக, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், என் கர்த்தருடைய கரம் எங்கோடு இருக்கட்டும், என்னை மேன்மைப்படுத்தும். இல்லை, ஆண்டவர் சொல்றார், உனக்காக ஜெபிக்காத, உன் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறது எப்படி எனக்கு தெரியும், உன்னை எப்படி உயர்த்தணும் எனக்கு தெரியும், உன்னை எப்படி மேன்மைப்படுத்தணும் எனக்கு தெரியும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, நீ நினைக்கிறத விட பெட்டரா என்னால் ஆசீர்வதிக்க முடியும், நீ கற்பனை பண்றதை விட மேலா என்னால் உயர்த்த முடியும், உன்னுடைய நினைவுகளை விட என்னுடைய நினைவுகள் விசேஷமாய் உயர்ந்திருக்கிறது, அந்தபடி நான் ஆசீர்வதிப்பேன். நீ என்ன செய்ய, உனக்காக ஜெபிக்கிறத நிறுத்திட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கிறார். இந்த கடைசி நாட்களில் நான் சொல்ற தேவையான ஜெபம், ஆண்டவருக்காக ஜெபிக்க பழகுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறத நிறுத்தி ஆண்டவருக்காக ஜெபிக்க பழகுங்கள். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்க பழகுங்கள். தேசத்தில் ஒரு எழுப்புதல் வருவதற்காக ஜெபிக்க பழகுங்கள். சபைகள் சுத்திகரிக்கப்படுவதற்காக ஜெபிக்க பழகுங்கள். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் திரும்பவும் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவதற்காக ஜெபிக்க பழகுங்கள். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள், பலவிதமான பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளியே வருவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கணும் கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக ஜெபிக்கணும். நமக்காக ஜெபிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அப்ப ஏன் நம்ம ஜெபிக்கணும்? நமக்காக அவர் ஜெபிக்கிறார், அப்ப ஏன் நம்ம ஜெபிக்கணும்? புரியுதா? நமக்காக அவர் ஜெபிக்கிறார், நம்ம யாருக்காக ஜெபிக்கணும்? அவருக்காக ஜெபிக்கணும். டிரான்ஸ்பர், அவர் நமக்காக ஜெபிப்பார், நாம் அவருக்காக ஜெபிக்கணும். அவரோ நமக்காக ஜெபிக்க, நாமோ நமக்காக ஜெபிக்கணும். என்ன சுயநலம் இது? இன்னைக்கு இந்த சுயநலத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. நானும் எனக்காக ஜெபிப்பேன், என் ஆண்டவரும் எனக்காக ஜெபிக்கணும், எல்லா ஜபமும் என் தலைமையிலே இருந்து விழுகணும் நினைக்கிறோம். அது சரியில்லாத ஒரு காரியம். ஆண்டவருக்காக நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக, நம்முடைய ஜெபம் தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக, நம்முடைய திட்டம் ஆண்டவருடைய ராஜ்யம் விரிவடைவதற்காக, நம்முடைய திட்டம் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக. நம்முடைய காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். நமக்காக அவர் ஜெபிக்கிற வாக்கு கொடுத்துட்டாரே, ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவர், இன்னைக்கு செய்யற ஒரே வேலை நமக்காக ஜெபிக்கிறது மட்டும்தான் செய்யறார். ஆமென். இன்னைக்கு எல்லாமே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. உங்களுக்கு நியூ டெஸ்டமெண்ட் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் நடந்த பொழுது பிசாசை துரத்தினார், வியாதியை சுகமாக்கினார், பிரசங்கம் பண்ணார், அற்புதங்களை செஞ்சார். இன்னைக்கு அவர் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா? அவர் இன்னைக்கு பிசாசு துரத்தல, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிசாசு துரத்தல. என்ன சொன்னார்? பிசாசுகளை துரத்துங்கள், நீ செய்யினார். வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குங்கள், நீ செய்யினார். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். யார் பிரசங்கி? நான் பிரசங்கிச்சுட்டு இருக்கிறேன். இயேசு பிரசங்கிக்கல, அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தார். ஆனா பிரசங்கிறது யார் பண்ணிட்டு இருக்கிறது? நான் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். புரியுது? நம்ம செய்யணும், நம்ம பிசாசு துரத்தணும், நம்ம வியாதியை சுகமாக்க, நம்ம காதி, நம்ம ஆண்டவருடைய வேலை நம்ம செய்யணும். அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் நடமாடின காரிய காலத்திலே அவர் செய்த வேலைகளை இன்னைக்கு நம்ம கிட்ட டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. நீங்க செய்யுங்க, நான் செஞ்ச வேலை, நான் மனிதனாய் இருந்து எதெல்லாம் செஞ்சனோ அதை நீங்க செய்யுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற வேலையை நான் செய்யறேன். கான்செப்ட் மாதிரி பாத்தீங்களா? அவருடைய வேலையை நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு, நம்ம வேலையை அவர் எடுத்துக்கிட்டாரு. உனக்காக நான் ஜெபிக்கிறேன், உன் காரியத்தை நான் பாத்துக்கிறேன், நீ என் வேலையை செய், உன் காரியத்தை நான் பார்த்துக்கிறேங்கிற இதுதான் நியூ டெஸ்டமென்ட் கான்செப்ட். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த எபிரேயர் 7:25 அதான் சொல்லப்பட்டிருக்குது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக இரவும் பகலும் வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறாரு? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு. அப்படின்னா யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஜெபிக்கிறார். புரியுதா? நமக்கு தான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், புறஜாதி ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஜெபிக்கல. அவர் இது உலகத்திலே மனிதனாய் நடமாடி ஊழியம் செய்த பொழுது புறஜாதி ஜனங்களுக்கு ஜெபிச்சார், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜெபிச்சார் இல்லையா? நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் நீங்க படிச்சா தெரியும், முதல் அதிகாரம் 35 படிப்போம், அப்ப உங்களுக்கு தெரியும். 35 முதல் அதிகாரம் 35 படிப்போம்.
அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று
சொன்னார்கள்.
அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும்
நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால்
அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள் இதற்காகவே புறப்பட்டு வந்தேன்
சொன்னார். வந்து என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. அதிகாலையில் அவர் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். பேதுரு அவரை தேடி கொண்டு வந்து ஆண்டவர் எல்லாருமே தேடுகிறார்னு சொல்லும்போது சொல்றார், இல்ல நான் வரல, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதுக்காக தான் நான் புறப்பட்டு வந்தேங்கிறாரு. அப்போ எதுக்காக அதிகாலையில் வந்து இருட்டோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு? அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதுக்கு தான் நான் வந்தேன், அதுக்கு தான் வந்து என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. அப்படின்னு என்ன? அவர் பிரசங்கம் பண்ண போகிறதான அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுடைய மனம் திரும்புவதற்காக, அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அவர் ஜெபம் பண்ணி அதிகாலையிலேயே ஜெபித்து அவர் ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக அவர் ஜெபிச்சார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் ஜெபிக்கிறார், ரட்சிக்கப்படாதவங்களுக்காக அவர் ஜெபிக்கல, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக மட்டும்தான் அவர் ஜெபிக்கிறார். அப்ப ரட்சிக்கப்படாதவங்களுக்கு யார் ஜெபிக்கிறது? அதான் நம்ம ஜெபிக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு அவர் ஜெபிக்கிறாரு, நம்ம யாருக்கு ஜெபிக்கிறோம்? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம புரியணும். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவருடைய பாரம் என்ன? ஆண்டவர் இடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அது நமக்கு தெளிவா தெரியணும். அவரும் நமக்காக ஜெபிக்கணும், நானும் நம்ம எனக்காக ஜெபிக்கணும்னு அது தப்பான கான்செப்ட். அது ஆண்டவருக்காக நம்ம நிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் இங்க கேட்டார். 70 இங்க ஜெபிச்சிட்டாங்க, 2 தடவை உபவாசம், வருஷத்துக்கு 2 தடவை உபவாசம், 70 ஜெபிச்சாச்சு. இப்ப கேட்கிறார் ஆண்டவர், எனக்காக தானா நீங்க ஜெபிச்சீங்க? எனக்காக தானா நீங்க உபவாசம் பண்ணீங்க? கேள்வி கேட்கிறேன். ஆகையினாலே முதல் காரியம், நம்முடைய ஜெபத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டும். நம்முடைய ஜெபத்தின் நோக்கம் ஃபோக்கஸ்ல ஒரு மாற்றம் வர வேண்டும். அது வரும் பொழுது நம்முடைய சிறையிருப்புகள், நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். சரியா? ஃபர்ஸ்ட் நம்முடைய பிரேயர் லைஃப்ல ஒரு மாற்றம். ரெண்டாவது, 7:8 வாசிக்கலாம்.
பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி, அவர், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து,
நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து,
அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும்
பரதேசியையும்
சிறுமையானவர்களையும் ஒடுக்காமலும், உங்களிடத்தில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அவர்களோ
கவனிக்க மனதில்லாமல்
தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விளக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தமது ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை
வைரமாக்கினார்கள்.
ஆகையால்
மகா கடுங்கோபம்
சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
இப்ப அவருடைய ரீசன் சொல்றாரு. இந்த ரீசனை வச்சு நம்ம தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் நேர்மையாய் உண்மையாய் இருங்கன்னு சொல்லிட்டு. இந்த 12 கவனிச்சு பாருங்க, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாக முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். இங்கே பார்க்கும்பொழுது வேத வசனத்தை அவர் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அந்த ஜனங்களோடு பேசியிருக்கிறார். ஆனால் அவர்கள் அதற்கு செவி கொடுக்காமல் போனார்கள் அப்படின்னு சுட்டி காட்டுறார். இன்னைக்கு இந்த ரெண்டாவது விஷயம் நம்ம கவனிக்கணும். முதலாவது அவங்களுடைய ஜெபத்திலே தவறு இருந்துச்சு, ரெண்டாவது அவங்களுடைய வாழ்க்கை முறையிலே தவறு இருந்துச்சு. அதுதான் சிறையிருப்புக்கு காரணம்ன்றாரு. அதை கரெக்ட் பண்ணா எல்லாமே கரெக்ட் ஆயிடும். வேதத்தை கையில கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது தமது தீர்க்கதரிசிகளின் மூலமா பேசியிருக்கிறார். ஆனால் இது ரெண்டுமே நடந்திருந்தும் இந்த ஜனங்கள் தங்கள் இருதயத்தை வைரமாக்கினாங்களா அப்படின்னா ரொம்ப ஹார்டன் பண்ணிட்டாங்க, கடினமாக்கிட்டாங்க. அதனாலதான் இது நடந்துச்சுன்றார். இப்ப ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒண்ணு தெரியணும், ஆண்டவர் வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தம்முடைய ஊழியர்கள் மூலமாக நம்மோடு பேசுறார். வேதத்தை கொடுத்திருக்கிறேன், தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பேசுனங்கிறார். ஆனாலும் உங்கள் இருதயத்தை வைரமாக்கினீர்கள், இதை நீங்க மாத்திக்கணுங்கிறார். சிறையிருப்பு மாறணும்னா இதை நீங்க மாத்திக்கணும். 8 வாசி பிளஸிங் எல்லாம் வரணும்னா இந்த ரெண்டு காரியம், இந்த 7 சொல்லப்பட்ட இந்த ரெண்டு காரியம் நம்ம லைஃபுக்கு வரணும். 8 நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை பார்த்துட்டோம் இல்ல. உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன், ஆயுச நாட்கள் ஆசீர்வதிப்பேன், பெருக்கத்தை கொடுப்பேன், உங்களுடைய தேசம் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும், வானம் பலனை கொடுக்கும், பூமி பலனை கொடுக்கும், இதெல்லாம் 8 கொண்டுட்டாரு. இதெல்லாம் நடக்கணும்னா 7 ரெண்டு தவறுகளை சுட்டி காட்டிட்டார். ஒன்று, உங்களுடைய ஜெபம் என்ன போக்கஸ் பண்ணி எனக்காக செவப்படுங்க, உங்களுக்காக ஜெபிக்காதீங்க, எனக்காக செவப்படுங்க. ரெண்டாவது, உங்க வாழ்க்கையை எனக்காக வாழுங்க, எனக்காக வாழு. என்ன சொல்றாரு? என் வேத வசனத்தின்படியும் நான் என்னுடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாகவும் சொல்லிக் கொடுத்த வார்த்தையின்படி வாழுங்கள். இந்த ரெண்டு விஷயத்தை சொல்றார். இந்த ரெண்டு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு நமக்கு தடை இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்ப சொல்லி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு, இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கிறதையெல்லாம் கர்த்தர் நமக்கு லிஸ்ட் கொடுத்துட்டாரு. நமக்கு செய்ய வேண்டிய, திருப்பி கொள்ள வேண்டிய ரெண்டு விஷயங்கள் அது என்னன்னா, ஒன்னு எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ரெண்டாவது என் வார்த்தையின்படி வாழுங்க. வேத வசனத்தை கருத்தாய் வாசிங்க, சபையிலே கேட்கிற செய்திகளை கவனமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டு காரியத்தில் சீரியஸ் எடுத்துக்கங்க. வசனத்தை வாசிக்கவும், நான் ஏற்கனவே சொன்ன 2 வாரத்துக்கு முன்னால இது எனக்கு அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான இங்க சபை நடத்திட்டு இருக்கும்போது ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது எனக்கு கொடுத்த வெளிப்பாடு எனக்கு ரொம்ப த்ரில் ஆயிடுச்சு. அது எனக்கு சொல்ல சார் மெசேஜ் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசும்போது செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். சபை என்பது எதற்காக அது எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கு வரைக்கும் மைண்ட் அதை விட்டு போக மாட்டேங்க. இது வரைக்கும் எனக்கே இத்தனை வருஷம் எனக்கு புரியாதது சபை என்னன்றது எனக்கு புரியாதது எனக்கு இப்ப புரிஞ்சுது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் புரிஞ்சுது சபையுடைய நோக்கம். வேத புத்தகத்தை கர்த்தர் வகையில கொடுத்திருக்கிறார் எதுக்காக? இதை படிச்சு நம்ம பரலோகத்துக்கு வரணும்ன்றதுக்காக. பைபிள் அது போதும், வேத வசனத்தை வச்சுட்டு வந்துடணும். ஆனால் இந்த வேத வசனத்தின்படி நம்ம வாழ தவறும் பொழுது அதை கரெக்ட் பண்றதுக்காக தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கார். வசனத்தை வாசிச்சு அதை எப்படி ஃபாலோ பண்றது நமக்கு தெரியல, அல்லது அதுல தவறி போறோம். அப்படி தவறி போகிறவனை தட்டி சரிப்படுத்தி திருப்பி வசனத்துக்குள்ள திருப்புறதுக்கு தான் சபையை வச்சிருக்கார். அதனாலதான் வேதமும் நம்முடைய தீர்க்க தரிசிகள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணியே பேசுறாரு. பாருங்க, வேணும் நான் உங்களுக்கு பைபிள் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, வேதத்தையும் கொடுத்திருக்கிறேன் தீர்க்க தரிசிகளையும் கொடுத்திருக்கிறேன். அப்ப அந்த வேதத்தின்படி வாழ்வதற்காக சொல்லி கொடுக்கிற தேவ மனுஷர்களையும் நான் கொடுத்திருக்கிறேன். இதை வச்சுட்டு நீங்க வாழுங்க, நான் உங்கள் சிறையிருப்பை எல்லாம் மாத்துவேங்க. ஆகினால் இன்றைக்கு நம்ம இந்த நேரத்தில் எடுக்கிற ஒரு நல்ல தீர்மானம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. என் ஜபம் இனி ஆண்டவருக்காக நான் ஜெபிக்கணும். எனக்காக இயேசு ஜெபிக்கிறார், நான் அவருக்காக நான் ஜெபிக்கணும். இரண்டாவது, அவர் கொடுத்திருக்கிற வேத வசனம், அவர் சபையில கொடுக்கிற அவருடைய வார்த்தைகள், இதை நான் கவனமாய் பிடித்து கொண்டு நடக்க வேண்டும். இது ரெண்டு காரியத்தை நான் சரியாய் செய்தால் என் வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா சிறையிருப்பிலிருந்து மாற்றுகிறது மட்டுமல்ல, என்னை கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதித்து என்னுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், ஆயுசு நாட்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், தேசத்தின் ஆசீர்வாதங்களை கொடுப்பார், எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார், எல்லா விதத்திலும் எனக்கு நல்ல விளைச்சலை கொடுப்பார், கர்த்தர் கனப்படுத்துவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை வைத்திருக்கிறார். இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாத திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த புத்தகத்துக்குள்ளிருந்தே நம்ம எல்லாத்தையும் பார்த்திருக்கிறோம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுள். புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல இனி ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். புறஜாதி ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் நம்மை ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். நம்மை சுற்றிலும் இருக்கிற புறஜாதி ஜனங்களுக்கு நடுவிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு நாம் என்ன செய்யணும்? முதலாவது, நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பதான் நான் உங்களிடத்துல திரும்ப முடியுங்கிற என்னிடத்தில் திரும்புங்கள். நம்முடைய போக்கஸ் ஆண்டவராய் இருக்கணும். உலகத்திலே நமக்கு எத்தனையோ கடமைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது, வேலைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் போக்கஸ் அதுல போயிடக்கூடாது, என் மேல போக்கஸ்டா இரு, என் மேல நீ போக்கஸ்டா இருங்கிறார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது காரியம், ஆண்டவர் நமக்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறத காட்டார். சேனைகளின் கர்த்தாவே, எந்த மட்டும் இந்த ஜனங்கள் இந்த சிறையிருப்பில் இருக்கும்படி வைப்பீர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதா அவருக்கு நல் வார்த்தைகளை பதிலாக கொடுக்கிறார். உடனே இயேசு கிறிஸ்துவாகி இந்த கர்த்தருடைய தூதரானவர் சொல்றாரு, நான் சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேங்கிறார். ஆண்டவர் நமக்காக வைராக்கியமா இருக்கிறார். இப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்னென்ன ஆசீர்வாதெல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதை அடைவதற்கு நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கறது ரெண்டு விஷயம். ஒன்று, உங்க ஜெபத்தை எனக்காக நீங்க செய்யுங்க, என் நாமத்தின் மகிமைக்காக நீங்க ஜெபிக்க பழகுகின்றார். அது என்ன? பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களையும் இடியையும் உண்டாக்கி தேசத்திலே ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுவார். இன்றைக்கு தேவை பின்மாறி கால மழை. தேசத்தில் ஒரு எழுப்புதல் ஏற்படணும். புறஜாதி ஜனங்கள் திரள் திரளாய் ரட்சிக்கப்படணும். பரலோகத்தை தேவ ஜனங்கள் நிரப்புகிறதற்கு
ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக நீ ஜெபம் பண்ணுங்கன்ற ஆண்டவர். இரண்டாவது, என் வேதத்தை உனக்கு நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், என் தீர்க்கதரிசிகளை உன்னிடத்தில் நான் அனுப்பியிருக்கிறேன், நீ வேதத்தை வாசித்து அதன்படி நட. நீ தவறும் பொழுது தீர்க்கதரிசிகள் அதை சுட்டி காட்டுவாங்க, உன் தவறை சுட்டி காட்டுவாங்க, அதன்படி உன்னை திருத்திக்கொள், என் வார்த்தையின்படி வாழு அப்படிங்கிறார் ஆண்டவர். இப்படி நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே மகிமையாய் ஆசீர்வதிக்கவும், மகிமையாய் தன் திட்டத்தை நமக்குள் நிறைவேற்றவும், நம் மூலமாய் நிறைவேற்றவும், தம்முடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்துக் கொள்ளவும் கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை, வாழுகிற வாழ்க்கை ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. சொல்ல போனால் இந்த உலக வாழ்க்கை, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். இந்த 70 வருஷமோ 80 வருஷமோ இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த சிறையிருப்பில் இருந்து, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இருந்து உன்னை விடுதலையாக்கி பரலோகத்திலே நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். அதுதான் ஆண்டவருடைய மகிமையான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்காக நிற்கிறார், நாம அவருக்காக நம்ம நிற்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்கள் வாழ்க்கை குறித்து உம்முடைய நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்க காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். சகரியா என்னத தீர்க்கதரிசிக்கு கொடுத்த நம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு பல விஷயங்கள் எங்களுக்கு ஆலோசனையா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த 2 நிபந்தனைகளை நாங்கள் ஜாக்கிரதையோடு கவனித்து எங்கள் போக்கஸ் உங்கள் மேல் நாங்கள் வைத்து அன்றுவரே உம்முடைய சமூகத்தில் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஜெபிக்கிற அத்தனை ஜபங்களும் உமக்காக ஜெபிக்கவும் உமக்காக வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, எங்கள் வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுங்க அப்பா. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமா